கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய கிருபாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு என் வாழ்த்துதலையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய பாபாயின் சபையை சார்ந்த அன்பான சகோதர சகோதரர்கள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிலே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாகவும் நாம் பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3:13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சகோதரரே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய தேவன் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக யாருக்கு இந்த அறிவுரையை கொடுக்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, சகோதரர்களுக்கு. அதாவது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின் மூலமாக தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் இந்த அறிவுரை. நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும்? அப்ப நமக்கு தேவன் அறிவுரை கொடுக்கிறார் அப்படின்னா நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். அவருக்கு முன்பதாக தேவன் நன்மை தீமை இரண்டு விஷயங்களை வைத்திருந்தார். ஆனால் ஆதாம் தீமையை தேர்ந்தெடுத்ததுனால பூர்ணத்தன்மையை இழந்து மரணத்தாபத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப அவர் மூலமாக முழு மனக்குலமும் மரணத்தாபத்துக்குள்ள வீழ்ந்து போன நிலையில் இருக்கிறாங்க, தீமையின் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ தேவன் ஆதாமுடைய மனக்குலத்தை பார்க்கும்போது, ஆதாமுடைய சந்ததியை பார்க்கும்போது, அந்த சந்ததியில தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதம் 14:2-3 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது அது தெரிந்து கொள்ளலாம். 2 வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப தேவன் ஆதாமுடைய மனுக்குலத்துல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்போது, வசனம் 3 பார்க்கலாம், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகினும் இல்லை. அப்ப தேவனுடைய பார்வையில ஆதாம் சந்ததியில பார்க்கும்போது எல்லாரும் வழிகளுக்கு ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்ப நாமும் கூட இந்த ஆதாமுடைய சந்ததியில அப்படியாக தான் காணப்பட்டோம். இப்ப ரோமர் 3:12 கூட நாம் வாசிக்கலாம், நன்மை செய்கிறவர் ஒருவனாகவும் இல்லை. அதே மாதிரி ரோமர் 3:10 வாசிக்கும் போது கூட, நீதிமான் ஒருவனாகினும் இல்லை என்று அங்க சொல்லப்பட்டதை பார்க்கணும். அப்போ நன்மை செய்கிறவர் ஒருவனாகினும் இல்லை, நீதிமான் ஒருவனாகினும் இல்லை. அப்படியானால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை எடுத்துக்கொள்ளும் போது, ஆபேல் நீதிமானாக தேவனால் எண்ணப்பட்டார், நோவா நீதிமானாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார், ஆபிரகாம் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டார். இப்படியாக அநேக பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக அங்கீகரிக்கும். சோ அவர்கள் அந்த விசுவாசின் அடிப்படையில் அந்த நீதிமான்கள் நிலைமையில அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் ஏன் பார்க்கும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகினும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகினும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ நன்மை செய்கிறது அந்த செயல், அப்போ ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர் நீதிமான் நிலைமைக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப தேவன் இங்கு ஆதாம் சந்ததியில பார்க்கும்போது ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நன்மை செய்கிறவன் இல்லை, நீதிமான் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீதிமான்கள் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். எனவேதான் தேவன் நம்முடைய பிதா இந்த மனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து நம்மை வேறு பிரித்து இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அப்போ மனக்கூட்டத்தில் ஒருத்தரும் இல்லாத போது நம்மை அவர் நீதிமான்களாக்கியிருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 3:24 நம்ம வாசிப்போம். அப்படின்னா இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபையினாலே இலவசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல தொடர்ந்து அவருடைய தெய்வீக வார்த்தைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இருக்கிற நாம் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டும் அவருடைய சத்திய வார்த்தைகளை கொண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவன் நம்மை இந்த ஒரு நிலைக்கு ஆதாம் சந்தத்திலிருந்து உயர்த்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப நம் பிதா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிறவராக இருக்கிறார், மழை பெய்ய செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படி இருக்கும்போது நாமும் கூட நன்மை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும், விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நம்பார். இப்படியாக நாம பார்த்து என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா ஒருவேளை நன்மை செய்வது என்பது மேலோட்டமான பார்வையில பார்க்கும்போது உலகத்தாருக்கு அல்லது சகோதர சகோதரிகளுக்கு மாம்சீக உதவிகள், ஆவிக்குரிய உதவிகள், அவர்கள் விரும்புகிற காரியங்கள் செய்வது என்பதை அடையாளப்படுத்தினாலும் கொஞ்சம் ஆழமாக ஆவிக்குரிய விதத்துல தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது நன்மை செய்வது என்பதனுடைய சாராம்சம் வேறாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப எல்லாருக்கும் நன்மை செய்யணும், விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யணும், என்ன நன்மைகள் செய்வது, அவர்களுக்கு பிடித்த நல்ல காரியங்களை செய்வது, இப்ப எல்லாம் செய்யலாம். அப்ப தேவனுடைய பார்வையில ஆவிக்குரிய கோணத்துல பார்க்கும்போது இந்த சேவை மனப்பானோடு நல்ல காரியங்களை செய்வதை குறித்துதான் பேசுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம்னா மிக ஆழமாக தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது இந்த நன்மை செய்வது என்பதனுடைய சாராம்சம் வேறாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது நன்மை என்றால் என்ன, நன்மை செய்வது என்றால் என்ன, அப்ப நன்மை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம்னா அப்ப அதன் மூலமாக எல்லாருக்கும் நன்மை கிடைக்குமா, விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை கிடைக்குமா பார்த்தோம்னா நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது நன்மை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் அதை நாம சரியாக நிறைவேற்றினோமானால் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை கிடைக்கும். என்ன என்று நாம் பார்த்தோம்னா கலாத்தியர் 6:9 நாம் வாசிக்கும் போது இதே தெசலோனிக்கில் வாசித்த 3:13 வாசித்த வசனத்தின் அடிப்படையில அதே வார்த்தைகள் அங்க பயன்படுத்தப்படுது. நம்ம நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். அப்ப கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். இதை குறித்து சகோதரர் எழுதும் போது ரெஃபரன்ஸ் நம்பர் 5:5-6:2-5 வெல் டூயிங், நன்மை செய்வது என்பதை குறித்து சொல்லும் போது வெல் டூயிங் என்ற வார்த்தை பயன்படுத்த அந்த வார்த்தைக்கு சகோதரர் கொடுக்கிற விளக்கம் டு லிவ் அக்கார்டிங் டு த லைன்ஸ் மார்க் அவுட் பை த ஹோலி ஸ்பிரிட் த்ரூ த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் தி அப்போஸ்தல்ஸ். அப்ப கர்த்தர் இயேசு மற்றும் அப்போஸ்தலின் வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே குறிப்பிடப்பட்டவைகளுக்கு இசைவாக வாழ்வது. அப்படியானால் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய உபதேசங்கள் மூலமாகவும் என்ன காரியங்களை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார், அவரை போலவே அவருடைய அடிச்சுடை பின்பற்றி அப்போஸ்தலர்கள் கூட அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் நமக்கு என்ன காரியங்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்க என்று நாம் பார்த்தோம்னா அப்போ கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக்கொள்வோம். அப்ப அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் மூலமாக பரிசுத்த ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதுதான் இவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அப்போது தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவது. அப்ப நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அப்ப நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்ததோ, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்ததோ, அதே சித்தத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார், அது கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். அப்போ தேவனுக்கு பிடித்த சரியான ஜீவ பலியின் வாழ்க்கை வாழ்வதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக ஜீவ பலியின் வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அப்போஸ்தலருக்கு எப்படியாக ஜீவ பலியின் வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அதே போலவே நாமளும் தேவனுக்கு பிடித்த ஜீவ பலியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பார்வையில நன்மை செய்வதாக காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகள், எப்படி இது புரிந்து கொள்ளலாம், எதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பழைய பாட்டு காலத்துல ஒரு நிழல் மூலம் தேவன் இவைகளை நமக்கு சுட்டிக்காட்டுறார். அப்ப பழைய பாட்டு காலத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:7 நம்ம வாசிக்கும் போது தேவன் காயனிடம் பேசுகிறார். அப்ப காயனிடம் பேசும்போது தேவன் கேட்கிற சில வார்த்தைகள், கேள்விகள், அதை நாம பார்க்கலாம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்ப நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று காயனிடம் கேட்கிறார். ஏன் தேவன் இந்த வார்த்தைகளை காயனிடம் பேசுகிறார், அதை கேட்கிறார் என்று நாம் பார்க்கலாம். அதனுடைய பின்னணியில நடந்த விஷயம், ஆதியிலேயே தோட்டத்துல ஆதாம் தேவனோட நெருங்கிய உறவுகளர், ஆனால் அவர் எப்போது தவறு செய்தாரோ, பாவம் செய்தாரோ, தேவனுக்கும் அவருக்குமான உறவு அங்கு அறுபட்டு போச்சு. அப்போ அவர்கள் இருவரையும் பிரிச்சது எதுன்னா, அவர் செய்த தவறு, பாவம். இப்ப அந்த உறவு அறுபட்டு போச்சு. இனிமே ஆதாமும் மனுக்குலமும் அவருடைய சந்ததியும் தேவனோடு நெருங்கி சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப முதலாவது ஆதாமுக்கு பிற்பாடு தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு இரண்டு பேர் முயற்சி செய்தார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, காயின் ஆபேல். அப்ப தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு முயற்சி செய்யும் போது இங்க காயினும் ஆபேலும் தேவனுக்கு பலி செலுத்த வருகிறாங்க. அப்ப என்ன நோக்கத்துக்காக பலி செலுத்த வருகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப தேவனோடு நெருங்கி போகணும், ஆனா தேவனோடு நெருங்கி போகாதபடிக்கு தடை செய்வது எது அப்படின்னா, ஆதாமை தடை செய்தது எதுவோ அதேதான் அவருடைய மனுக்குலத்தையும் தடை செய்யும், பாவம், அவர் செய்த தவறு. இப்போ ஆபேல் தேவன்கிட்ட நெருங்க முடியலன்னா பாவம் தடை செய்யும், காயேன் தேவன்கிட்ட நெருங்க முடியலன்னா பாவம் தடை செய்யும். இப்போ தேவன்கிட்ட நெருங்கி போகணுன்ற ஆவல் இருக்கு, அந்த ஆசையில இவர்கள் முயற்சி செய்யறாங்க. அதை குறித்து சகோதரர் எழுதும் போது ரீஃபரன்ஸ் நம்பர் 1:14-6, அதாவது எபிரேயர் 11:4 ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று சொல்லும் போது அதை குறித்து அவர் கொடுக்கிற விளக்கம், இட் வாஸ் நாட் பை கஸ்டம் நாட் பை ஆக்சிடென்ட் தட் ஆபேல் சோஸ் இஸ் சாக்ரிஃபைஸ். ஏதோ வழக்கத்தின் அடிப்படையிலோ அல்லது எதேச்சியாகவோ அவர் ஆபேல் தனக்கான பலியை அவர் தேர்ந்தெடுக்கல. எவிடென்ட்லி ஹி ஹேட் பீன் சீக்கிங் த மைண்ட் ஆஃப் த லார்ட். வெளிப்படையாக நாம் பார்த்தோம்னா அவர் தேவனுடைய சிந்தையை தேடிக்கொண்டிருந்தார், அண்ட் ஹேட் ஃபவுண்ட் இட், அதை கண்டுபிடிச்சார். அப்ப ஆபேல் தேவன்கிட்ட நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் தடை செய்வது என்ன, பாவம், தவறு. அப்போ தேவனுடைய சிந்தையை அவர் தேடிட்டே இருக்கிறார், தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்கும், எது பிடிக்கும் தேடிட்டே இருக்கிறார். அப்ப அவர் பலியை ஏதோ ஒரு நம்ம ஆட்ட பலி கொடுக்கலாம் என்று அவர் முடிவெடுக்காம, தேவனுக்கு எது பிடிக்கும், எந்த பலியை செலுத்தினா நான் தேவனை நெருங்கி போக முடியும், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் நான் தேவனை நெருங்கி போக முடியும் என்பதை அவர் தேடிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய சிந்தையை தேடிக்கொண்டே இருந்தார், கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்ச பிற்பாடு மந்தையில் தலையீட்டுகள் முதன்மையானது அவர் பலி கொடுக்கிறார். அது என்ன பலியாக இருக்குன்னா, ஒரு ஜீவன் பலியாக்கப்படும். அப்ப ஜீவன் பலியாக்கப்படும் போது என்ன வருது அப்படின்னா, ரத்தம் வருது. அந்த ரத்தத்தின் மூலமாக தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு, அந்த உறவை தடை செய்கிற அந்த பாவம் நீக்கப்படும். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மணிக்கு உண்டாகாது. அப்ப ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு தேவன் தன்னுடைய திட்டத்துல ஆதி காலம் முதல் ஒரு மாபெரும் பலி, உன்னதமான பலி, ஆதாமே அவருடைய மனு குலத்தையும் மீண்டுமாக தன்னோட சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு உன்னதமான பலி செலுத்தப்படணும், ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தத்தின் மூலமாக ஆதாம் மற்றும் அந்த மனு குலத்தினுடைய பாவம் நீக்கப்படணும். நீக்கப்பட்ட பிற்பாடு அந்த மனு குலம் தன்னோட மீண்டுமாக சேர்க்கப்படணும் என்ற அவருடைய திட்டத்தை சரியாக உணர்ந்தவராக, தேவனுடைய சிந்தையை சரியாக உணர்ந்தவராக, இங்க ஆபேல் தேவனுக்கு பிடிச்ச தேவனுடைய சிந்தையில் என்ன இருந்ததோ அந்த பலியை, அந்த ஜீவன் பலியை கொடுக்கிறார், அந்த ஜீவனை பலியாக கொடுக்கிறார். அந்த ரத்தம் சிந்தப்படுது. அப்ப தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப காயின் வராது, பலி செலுத்த வராது, ஆனா அந்த ஜீவன் பலியாகல, அவருடைய பாவம் மன்னிக்கப்படல, அவர் ஏற்றுக்கொள்ளப்படல. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப தேவன் காயின் கிட்ட கேட்கிறாரு, நன்மை செய்தால் மேன்மை எழுதி. அப்ப நன்மை செய்தால் என்று தேவன் எதை குறித்து பேசுகிறார்? அப்படி அப்படிப்பட்ட நன்மை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மை கிடைக்கும்னு சொல்றாரு காயின் கிட்ட. அப்ப என்ன நன்மை குறித்து பேசுறார்? அப்போ ஆபே செலுத்திட்ட நன்மை என்ன, காயின் செலுத்தாத நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஆபேல் செலுத்திட்ட நன்மை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி செலுத்தினது. அப்ப தேவனுடைய பார்வையில நன்மை என்று எதை இங்கு குறிப்பிடுகிறார்னா, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி செலுத்துவது. அன்பான சகோதரர், அதை ஆபேல் தேவனுடைய சிந்தையை சரியாக உணர்ந்து கொண்டு அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு சரியாக பலி செலுத்தினார். ஆனால் காயின் செலுத்தின பலியில தேவனுடைய சித்தத்தினுடைய சாராம்சம் இல்லை, அது தேவனுடைய தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக அது காணப்படாமல் போச்சு. அதான் அவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அந்த பாவம் நீக்கப்படுகிற ஒரு காரியம் நடைபெறாது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரர், இதுதான் கர்த்தராகிய நமது பிதாவாகிய தேவன் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ரோமர் 12:2 முதலாவது நம்ம வாசிக்கும் போது, அது ஒரு பரிசுத்தமான ஜீவபலியின் வாழ்க்கையே தேவன் அந்த அடையாளப்படுத்த பார்க்கும். தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறது. அப்போ தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை ஆபேல் பகுத்தறிந்து பலி செலுத்தினார். அது தேவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக காணப்பட்டது. அன்பான சகோதர சகோதரர், அதே விதமாக தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா, 1 சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலி கொடுக்கும். அங்கு ஆவேசிக்கிறது ஒரு ஜீவன் பலியாக்கப்பட்டது. அப்ப தேவன் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஜீவன் பலியாக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும் என்று தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய பார்வையில நன்மை செய்வது. இன்னும் சொல்ல போனா, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி செலுத்துவதுதான் தேவனுடைய பார்வையில நாம் நன்மை செய்வது. சகோதரர்களாகிய நாம் நன்மை செய்வது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்வது என்று பார்க்கணும். நம்ம சகோதரர் செய்வது. அப்ப நன்மை செய்வதனால் பலன் என்ன? அடுத்த கேள்வி, நன்மை என்றால் என்ன என்பது பார்த்துட்டோம். தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துவது அல்லது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி செலுத்துவது, இன்னும் சொல்ல போனா பரிசுத்தமான ஜீவ பலியின் வாழ்க்கை வாழ்வு என்பதுதான் நன்மை செய்வது என்று பார்த்தோம். அப்ப நன்மை செய்தால் மேன்மை என்ன என்று நாம் பார்த்தா, காயின் கேட்கிறார்கள், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்ப ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக என்ன மேன்மை, என்ன உயர்வு, என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2:6-7 வாசிக்கும் போது, முதலாவது 6 வாசிக்க கேட்கலாம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்ப அவரவர்களுடைய கிரியைக்கு தக்கதாய் அவர் அவர்களுக்கு பலன் அளிப்பார். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நல்லா கவனிச்சோம்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். அப்படி சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யவர்கள் தான் மகிமையும் கனமும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப மகிமை கனம் அழியாமல் கிடைக்க வேண்டும் என்றால் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் இங்க நற்கிரியைகளை செய்வது என்று நாம் பார்த்தோம்னா சகோதரர் அங்க கொடுக்கிற வார்த்தை வெல் டூயிங். இப்ப நன்மை சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும் சொல்லும் போது அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வெல் டூயிங். நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்னா அதேதான் வெல் டூயிங். இதற்கு சகோதரர் கொடுக்கிற விளக்கம் ஆர்எஸ் கிளீனிங்ல முதல் பாகத்துல 732 பக்கத்துல 3 கட்டியில சகோதரர் சொல்றாரு. முதலாவது நாம டேபர்நாக்கல் ஷேடோஸ் 28 பக்கத்துல சாக்ரிஃபைசிங் தி ஹியூமன் இன்ட்ரஸ்ட், மாம்சீக நலன்களை பலி செலுத்துவது வெல் டூயிங், நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்துன்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த வெல் டூயிங்கு மனுஷீக நலன்களை பலி செலுத்துவது. அடுத்து ஹார்வெஸ்ட் கிளீனிங்ல சொல்லும் போது those who sacrifice earthly rights and privileges will eventually attain to glory, honor and immortality beyond the veil. அப்போ யாரெல்லாம் பூமிக்குரிய உரிமைகள் மற்றும் சலுகைகளை பலியாக செலுத்துகிறார்களோ இறுதியில் திரைக்கு அப்பால் அவர்கள் மகிமை கனம் மற்றும் அழியா தன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம் நம்ம சகோதர சகோதரிகள். அப்ப இந்த வசனத்துல பார்க்கும்போது கூட ரோமர் 2:7 பார்க்கும்போது கூட நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்னும் போது இது ஒரு பலியின் வாழ்க்கையை குறித்து பேசுகிறதா காணப்படுது அன்பான சகோதர சகோதரிகள். அதான் ஆதியாகமம் 4:7 வசனத்துல நன்மை செய்தால் என்ன மேன்மை அப்படின்னு பார்த்தோம். சரியாக ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்ந்தால் கனம் மகிமை அழியாமை திரைக்கு அப்பால் கிடைக்கும். நன்மை செய்யாதிருந்தால் அப்ப சொல்றாரு காயங்கிட்ட நன்மை செய்யாதிருந்தால் அப்ப நன்மை செய்யாதிருந்தால் என்ன நடக்கும், அப்ப நன்மை என்னன்னு பார்க்க போறோம். இந்த வார்த்தைக்கான விளக்கம் சகோதரர் கொடுக்கும் போது ராதாஸ் கிளீனிங்ல முதல் பாகத்துல 508 பக்கத்துல முதல் பேராகிராஃப் சொல்றாரு, நவ் தட் யூ நோ வாட் வுட் பி அக்செப்டபிள் அஸ் எ சாக்ரிஃபைஸ், ஒரு பலியாக தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது எது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் அறிஞ்சாச்சு. அப்ப நன்மை செய்வது என்ன என்பதை நாம் அறிஞ்சுக்கிறோம். அப்ப நன்மை செய்யாதிருந்தால் அப்ப சொல்ற தாயன் கிட்ட பலியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது எது என்பதை அறிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி நீங்க நன்மை செய்யல அப்படின்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் கொடுக்கிற சின் அந்த வசனத்துக்கான விளக்கம் கொடுக்கும் போது சின் தி ஸ்பிரிட் ஆஃப் சாட்டன் விச் இஃப் ரிசீவ்டு வில் டிஸ்பிளேஸ் தி ரைட் ஸ்பிரிட், சாத்தானுடைய ஆவி அது நமக்குள்ள இருந்து நாம் அதை உடையவர்களாக இருந்தால் அது என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற சரியான ஆவியை எடுத்து போடுறோம். அன்பான சகோதர சகோதரி சரியான பலியின் ஜீவ வாழ்க்கை நம்ம கிட்ட காணப்படலன்னா த ஸ்பிரிட் ஆஃப் சாட்டன் சாத்தானுடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப சாத்தானுடைய ஆவி அந்த பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி மாம்சீக பலவீனங்களை தூண்டுகிற ஆவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா லை அட் த டோர், வாசற்படியில் படுத்திருக்கும். அப்ப வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதற்கு சகோதரர் விளக்கம் கொடுக்கிறாரு, க்ரௌச்சிங் crouching, ready to spring into your heart at the next misstep. அதாவது பதுங்கி இருக்கும், மறைந்திருக்கும். அப்ப நமக்குள்ள இந்த சாத்தானுடைய ஆவி பாவம் செய்கிற அந்த மனுஷீக மாம்சீக அந்த சிந்தனைகள் நமக்குள்ள பதுங்கி இருக்கு. அது நம்மளை விட்டு முழுதுமாக போல இந்த மாம்சத்துல நாம் இருக்கிற வரைக்கும் அது நமக்குள்ள பதுங்கி இருக்கு, மறைந்திருக்கு. இப்ப நம்ம பொதுவாக சொல்லுவோம் புலி பதுங்கிறது பாயறதுக்காக, ஒருவேளை ஒரு பாம்பு மறைஞ்சிருக்கிறது அது மிக வீரியமாக தாக்குவதற்காக என்று நாம் பார்ப்போம். அதே போலவே நம்முடைய இந்த மாம்சீக பலவீனங்கள் அது நமக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஏன் மறைஞ்சிருக்கு அப்படின்னா எப்ப நாம தவறு செய்வோம், இப்ப பலியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது தொடர்ந்து நாம் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதை யோசித்துக் கொண்டு செய்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. சரியான பலியின் ஜீவ வாழ்க்கையில் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. சாத்தானுடைய ஆவி கிரியை செய்யாத அளவுக்கு நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு தொடர்ந்து நாம இந்த பலியின் ஜீவ வாழ்க்கையில சரியானவைகளை தேவனுக்கு சித்தமானவைகளை செய்து கொண்டிருக்கும் போது சாத்தானுடைய ஆவி நமக்குள் தெரிய செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா சாத்தானுடைய ஆவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எப்போ இவர் தவறுவார், எப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை பேசுவார், யோசிப்பார், செய்வார் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது, நாம் ஒருவேளை இந்த பலியின் ஜீவ வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தவறோம்னா உடனடியாக சாத்தானுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிற மானசீக பலவீனங்களை தூண்டி அது நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படின்னா, ரோமர் 2:6-7 இவங்களை பேசிட்டு 7 நற்கிரியங்களை செய்தால் கன மகிமை அழியாமை கிடைக்கும். 8 நற்கிரியங்களுக்கு விரோதமான எதிரடியான விஷயங்களை பேசுறார். என்ன சொல்றனா, நன்மை செய்யாதிருந்தால் அப்ப சாத்தானுடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். கிரியை செய்ய ஆரம்பிச்சா நமக்கு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற மாம்சிக பலவீனங்கள் வெளியே ஆரம்பிக்கும். வெளியே வந்துச்சுன்னா என்ன நடக்கும், தேவனுடைய சித்தப்படி செய்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கா, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பார்வையில நீதிமான்களாக தொடர்ந்து நற்கிரியை செய்து பரிசுத்தமாகுதலே தொடர்ந்து போய் மகிமையடைய நிலைமை நமக்கு, இதுதான் நம்முடைய நோக்கம். ஒருவேளை அதுல அசாத்தியாக நம்ம காணப்படும்போது, அல்லது நன்மை செய்வதிலே அந்த பலியின் ஜீவ வாழ்க்கை வாழ்வதிலே நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது சாத்தானுடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி கிரியை செய்ய ஆரம்பிச்சா நம்மள சில பேர் எப்படி மாறிடும் அப்படின்னா, தேவன் சித்தம் செய்ய வந்துட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்ல வந்துட்டு 8 சொல்றாரு, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம் ஏன் சண்டை வரும், சகோதர சகோதரனுக்கு ஏன் சண்டை வரும். இது இன்றைக்கு பொதுவாக இந்த ஆவி சபைகளிலும் சகோதர மத்தியிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பது அன்பான சகோதர சகோதரி. ஏன் சண்டை வருது அப்படின்னா, சகோதரர் சொல்றாரு கண்டென்ஷியஸ், அந்த வார்த்தை பயன்படுத்திருக்கிறார் கண்டென்ஷியஸ், ரீப்ரன்ஸ் நம்பர் 4:4-0091 கண்டென்ஷியஸ். த கண்டென்ஷியஸ் ஸ்பிரிட் ஆர் டிஸ்போசிஷன் இஸ் ஜெனரலி ஃபவுண்ட் அமாங்ஸ் தோஸ் நாட் லிவிங் அப் டு த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் விச் தே ஹவ் ஆல்ரெடி ரெகக்னைஸ்ட். என்ன சொல்றாரு அப்படின்னா, தாங்கள் ஏற்கனவே அங்கீகரித்த சத்தியத்தின் ஆவிக்கு இசைவாக வாழாதவர்களிடையே பொதுவாக சண்டை பண்ணுகிற ஆவி அல்லது மனப்பான்மை காணப்படுதுன்னு சொல்றாரு. ஏன் சகோதரத்தவர் மத்தியில சண்டை வருது, தேவனுடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறவர் மத்தியில ஏன் சண்டை வருது, ஒரு மனதோட கிறிஸ்தின் சிந்தை உடையவர்களிடத்திலே ஏன் சண்டை வருது, சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்தவர்களிடத்திலேயே ஏன் சண்டை வருது. சண்டை வரக்கூடாது, ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கிட்ட சண்டை வரக்கூடாது. அப்ப ஏன் சண்டை வருதுன்னு பார்க்கும்போது, யார் பலியின் ஜீவ வாழ்க்கையை சரியாக செய்யலையோ, யார் சத்தியத்திற்கு கீழ்ப்படையிலையோ, அவர்களுக்குள்ள யாருடைய ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருதுன்னா சாத்தானுடைய ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அங்க நாம பேசும் போதோ கூடும் போதோ சகோதரன் மத்தியில சபையின் மத்தியில அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தான் ஆவியினுடைய தூண்டுதலினாலே அங்க சத்தியத்துக்கு இசைவாகவும் சபையினுடைய நன்மைக்கு இசைவாகவும் தங்களுடைய நன்மைக்கு இசைவாகவும் பேசுவதற்கு பதிலாக அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். இதை குறித்து ஆர்சி பைபிள்ல அந்த வார்த்தையை சொல்றாரு கண்டென்ஷியஸ், சண்டை பண்ணுகிறவர்கள் சர்ச்சைக்குரிய நபர். அதற்கு ஆர்சி பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, தன்னலம் நாடுபவர்கள், கண்டென்ஷியஸ் பர்சன்ஸ் யாருன்னா தன்னலம் நாடுபவர். சோ இது இவர்கள் கிட்ட செயல்படுகிற செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரீப்ரன்ஸ் நம்பர் 4:5-0:2 2 சொல்றாரு, அலாஸ் தட் அமாங்ஸ் தோஸ் இன் த ட்ரூத் தீஸ் கண்டென்ஷியஸ் பர்சன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டூயிங் டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் ஒர்க். என்ன சொல்றாருன்னா, ஐயோ சகோதரர், ஐயோ சத்தியத்தில் உள்ளவர்களிடையே இந்த சண்டை பண்ணுகிற நபர்கள் உதவிகரமான வேலைக்கு பதிலாக அழிவுகரமான வேலைகளை செய்கிறவர்களாக காணப்படுகிறார். சபைக்கு நன்மை என்று பேசும்போது சகோதரருக்கு நன்மை என்று பேச உட்கார்ந்து சண்டை பண்ணுகிற ஆவி தன்னலம் நாடுபவருடைய, அங்கே தேவனுடைய காரியங்களை சண்டை பண்ணுதான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை.
தேவனுடைய காரியங்களை பொறுமையாக சத்தியத்தின் அடிப்படையில் முன்வைத்து பேசும்போது அந்த சமாதானம் ஏன் சண்டை வருது அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் உதவிகரமான வேலை செய்ய பதிலாக அழிவுகரமான வேலையை செய்ய ஏன் பிரதர் அப்படி பேசுறாங்க? சபையின் நன்மைக்காக பேசுறாங்க, அப்ப ஏன் சண்டை போடணும்? சபையின் ஆவிக்குரிய நலனுக்காக பேச கூடிட்டு ஏன் சண்டை போடணும்? அன்பான சகோதர சகோதரி, நம்ம நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப எனவே தேவன் எதிர்பார்க்கிற நன்மையாகிய சரியான ஜீவபயின் வாழ்க்கை வாழவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தில் கொள்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா அங்கே நாம தவறு செய்ய கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினா சாத்தானுடைய ஆவி நமக்குள்ள வெளியே வந்து நம்மை மிக தீவிரமாக தவறான விஷயத்துக்கு சத்தியத்தை கீழ்ப்படியாமல் சண்டை பண்ணுகிற ஆவி நமக்குள்ள உருவாய்ப்பு. அப்ப என்ன வரும்? உக்கிர கோபாத்தினை வரும். அன்பான சகோதர சகோதரி, நன்மை செய்தால் மேன்மை, அழியாமை கணம் பார்க்கிறோம். நன்மை செய்யாதிருந்தால் என்னுடைய உக்கிர கோபாத்தினை வரும். ஏன்னா சாத்தானுடைய ஆவி அங்க செயல்பட ஆரம்பிச்சிருந்தது பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, எனவேதான் எபிரேயர் 12:1 சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோட ஓடக்கிறோம். அன்பான சகோதர, அப்போ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கு. பழைய பாட்டுக்கால பரிசுவாமி வாழ்க்கையை தேவன் நமக்கு சுத்தி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நமக்கு முன்பதாக தேவன் வச்சிருக்கிறார். 7 சபையினுடைய தூதருடைய வாழ்க்கை, அநேக சகோதர சகோதரருடைய மலையின் வாழ்க்கை நம்மை முன்பதாக தேவன் வச்சிருக்கிறார். இதை காட்டிலும் மேலான உன்னதமான நம்முடைய கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். அப்போ நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஓட்டத்துல, நெருக்கமான பாதையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதையில அவர் அடைந்த அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு உதவி செய்வதற்காக அல்லது நம்மை ஊக்குவிப்பதற்காக அநேக திறனான சாட்சிகளை தேவன் சுற்றி வச்சிருக்கிறார். ஆனா இந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு இந்த பாரமான அநேக விஷயங்கள் நமக்கு இருக்கு. இந்த சாட்சிகளை பார்ப்பதற்கு பதிலாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக நாம் உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களையும் இன்பங்களையும், அதாவது சகோதரி, அப்போ இந்த உலகத்தினுடைய இன்பத்தினுடைய வஞ்சகம், அந்த பொருளாசனுடைய வஞ்சகம், உலகத்தை பற்றின அக்கறை கவலை, இதனுடைய காரியங்கள் நம்மை நெருக்கிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, இது புறத்திலிருந்து வெளியிலிருந்து நம்மை நெருக்கிற காரியங்கள், நமக்குள்ளவே நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கு. அதான் சொல்றாரு, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. சாத்தானுடைய ஆவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எப்ப நாம தவறுவோம் இவரை வந்து தவற வைக்கலாம் தொடர்ந்து அப்படின்னு பார்த்து. அப்படின்னா நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு நம்ம ஓட விடாத அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற மானசீக பலவீனங்கள், பூமிக்குரிய நோக்கங்கள் நம்முடைய கால்களை சுற்றி பற்றி பிடிச்சு கொண்டு நம்முடைய பலவீனங்களே நம்மை இந்த ஓட்டத்தில் முன்னேற கிராமம் தடுக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய பலவீனங்கள், மானசீக பலவீனங்கள் என்ன என்பது நம்ம கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல சாத்தானுடைய கிரியைகள் நமக்குள்ள தொடர்ந்து கிரியை செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் தியாகம் செய்கிறவர்களாக, பலி செலுத்துவர்களாக காணப்படும். கர்த்தாவின் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்கணும். ரன் 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 சொல்றார். பை கான்ட்ராஸ்ட் வித் தோஸ் ஹூ சிட் இன் தி டார்க்னஸ், அதாவது இருளில் உட்கார்ந்து எதிரானது ஓடுறது. இந்த உலகம் இருளில் உட்கார்ந்து ஆனா நாம வெளிச்சத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். பொறுமையோட ஓடணும், பொறுமையோட ஓடணும். நாம் எந்த நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அடையிற வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தவே கூடாது. இந்த உலகத்துல தொடர்ந்து இந்த பலியின் வாழ்க்கையில நாம் எங்கேயும் நிற்காமலும் நின்னா உட்கார்ந்துருவோம், உட்காராமலும் உட்கார்ந்தா படுத்துருவோம், படுத்தா தூங்கிடுவோம். உட்காராமலும் பொறுமையோட ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகள், யாரை நோக்கி ஓடிட்டு இருக்கணும், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கணும்? நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. பொறுமையோடு இந்த பலியின் வாழ்க்கையில அதாவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவர் அடைந்த அந்த மேலான ஆசீர்வாதத்தை நோக்கி, தேவனுடைய வரது பார்த்தீங்க வீட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை நோக்கி, அந்த தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கோம், ஓடிக்கொண்டே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதிலே சோர்ந்து போகாது. அந்த பார்த்தோம், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாது. அப்ப ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதிலே சோர்ந்து போகாது. அதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஏன்னா எபிரேயர் 12:3 நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளும். யாரையும் நினைக்க வேண்டும், நம்மளை சுற்றி யாரையும் நினைக்க வேணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கவனிச்சுப்பார். ஒரு பலியின் வாழ்க்கை வாழும் போது அவர் சந்தித்த அவமானங்கள், பாடுகள், நிந்தைகள், ஏராளமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்தவராய் அவர் அந்த ஓட்டத்தை முடிச்சு இப்போ மகிமையில் இருப்பதை நான் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரர், அப்ப இந்த ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதில் நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தி இந்த ஓட்டத்தை நம்ம ஓடிட்டே இருக்கும். சகோதரர், கர்த்தர் உண்மையுடைய சகித்துக் கொண்டார் என்பதை கவனிக்க தவறு. எத்தனை பேர் தலைப்படைந்து பரிசை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறார்கள்? நிறைய பேர் அந்த பலியின் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தி வாழாதவர்கள் நிறைய பேர் தலைப்படைந்து இந்த ஓட்டத்துல சோர்ந்து போய் பரிசை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, அதான் கலாச்சியர் 6:9 நாம் வாசிக்கும் போது, கலாச்சியர் 6:9 நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நம்ம பார்த்தோம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடாது. சரி, சோர்ந்து போல நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். அப்ப நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருந்து நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப ஏற்ற காலத்தில் அறுக்க போகிறோம், அது என்னது? அறுவடை, ஒரு பலன். அப்ப என்ன பலனை பத்தி பேசுற? நாம் அடைய போகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது உயர்ந்த பலன் பார்க்கிறோம். அப்போ ஏற்ற காலத்தில் அறுக்கணும் அப்படின்னா, நீங்க அறுவடை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வருது, ஃபார்மிங், கல்டிவேஷன், விவசாயம் பண்றோம், பயிரிடுறோம். அறுவடைக்கு முன்பதாக என்ன செய்யணும்னா விதைக்கணும். அப்ப நாம் எதை விதைக்கணும்? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜீவபலியின் வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறுக்க வேண்டும் என்றால் நாம் விதைக்கணும். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எதை விதைக்கணும்? அப்ப விதைச்சாதான் அதனுடைய பலன் அறுக்க முடியும். அன்பான சகோதர சகோதரர், அப்ப தளர்ந்து போகாமல் நாம் எதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதே கலாத்தியர் எழுதும் நிருபத்துல 6:16 முந்தனத்துல பேசுறாரு, நீங்க சோர்ந்து போகாமல் இருங்க, கலந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்துல இருக்கலாம். ஆனா என்ன விதை விதைக்கணும்ன்றது பேசுறாரு, நாம் எதை விதைக்கணும்ன்றதும் பேசுறாரு. அப்ப ஆவிக்குரிய நன்மைகளை நாம் அறுக்க வேண்டும் என்றால் அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அப்போ ஆவிக்குரிய விதத்துல நாம் இங்க விதைக்க வேண்டியது என்ன? அதான் சொல்றாரு, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ ஆவிக்கின்ற விதைத்தல் என்றால் என்ன? ஆவிக்கின்ற எதை விதைக்கணும்? அப்ப விதை என்ன? சகோதரர் சோவர் அந்த வசனக்கான விளக்கங்களை கொடுக்கும் போது அதுல விதைத்தல் அது கொடுத்து பேசுறார். Acts, words and thoughts are the good seeds என்று சொல்றார். நல்ல விதைகள் எதுனா, ஆவிக்கென்று விதைக்கும் போது அந்த விதைக்கிற நல்ல விதைகள் எதுனா, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள் தான் நல்ல விதைகள். ஒரு புது சிருஷ்டியாக நாம் விதைக்கிற விதைகள். And that must be sown carefully and persistently. அதை மிக ஜாக்கிரதையாக தொடர்ந்து நாம் விதைத்துக் கொண்டே இருக்கணும். எவைகளை? ஆவிக்குரிய விதத்துல தேவனுக்கு பிடிச்ச நடவடிக்கைகள் நம்ம கிட்ட காணப்படணும். தேவனுக்கு பிடித்த வார்த்தைகளை நம்ம பேசணும். தேவனுக்கு பிடித்த எண்ணங்களை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்கணும். இதுதான் தேவன் இந்த பலியின் வாழ்க்கையில் நமக்கு அனுமதித்திருக்க இந்த வாழ்க்கையில் நாம் விதைக்கிற நல்ல விதைகள். இதை ஜாக்கிரதையாக தொடர்ந்து விதைச்சுட்டே இருக்கணும். அப்ப இந்த நல்ல விதைகள் எந்த களஞ்சியத்துல வைக்கப்பட்டிருக்கு? அப்ப புது சிஷ்யர்களுக்கு இந்த நல்ல விதைகள் எந்த களஞ்சியத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, the word of God, தேவனுடைய வார்த்தைகளில. அதுதான் களஞ்சியம். அது நல்ல விதைகள் இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில நடந்து கொள்கிற நடவடிக்கைகள், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில பேசுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில யோசிக்கிற எண்ணங்கள், இதெல்லாம் நல்ல விதைகள். புது சிருஷ்டிகள் விதைச்சு கொண்டே இருக்கணும். அப்ப ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்ப நித்திய ஜீவனையா இருப்பான். அன்பான சகோதர சகோதரர், அப்ப ஆவிக்கென்று புது ஸ்பிரிட் சொல்றாரு, resisting the desires of the flesh towards selfishness. Exercising the new mind towards the things that are pure, noble, good, true, that things that are spiritual. என்ன சொல்ற? சுயநலத்துக்கு எதிரான மாம்சீக ஆசைகளை எதிர்த்து ஒரு புது சிருஷ்டியாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இந்த மாம்சீக ஆசைகளை, அந்த சுயநலத்துக்கு எதிரான மாம்சீக ஆசைகளை எதிர்க்கணும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தூய்மையான உன்னதமான நன்மையான உண்மையான விஷயங்களை நோக்கி நம் புதிய சிந்தையை செயல்படுத்துவர்களாக பயன்படுத்துவர்களாக காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட விதைகளை விதைக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில அந்த விதைகள் இருக்கணும். அப்பதான் தளராமல் அதை செய்யும் போதுதான் ஏற்ற காலத்தில் நம்மளால் நிறுத்த முடியும், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள் போக முடியும். அன்பான சகோதர சகோதரி, சகோதர தொடர்ந்து எழுதும் போது எழுதுறாரு, என்ன சொல்றாருன்னா, the heart of the Christian is consecrated soil, special flowers and fruits are to be cultivated. என்ன சொல்ற? கிறிஸ்தவரின் இருதயம் புனிதமான மண். ஒரு புது சிருஷ்டியினுடைய இருதயம் ஒரு புனிதமான ஒரு மண்ணாக, அங்கே விசேஷித்த பூக்கள், மலர்கள் அல்லது கனிகள் பயிரிடப்படணும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப விசேஷித்த கனிகள், விசேஷித்த மலர்கள், பூக்கள் அங்க பயிரிடப்படும். அப்ப நம்முடைய இருதயம் உடன்படிக்கை செய்திருக்கிற தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அந்த அர்ப்பணம் செய்திருக்கிற இருதயம் ஒரு புனிதமான மண். அங்கே நல்ல விதைகள், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலான நடவடிக்கைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் விதைச்சிட்டே இருக்கணும். அந்த இருதயத்துல, அந்த புனிதமான இதயத்துல புனிதமான காரியங்களை நாம விதைச்சிட்டே இருந்தோம்னா புனிதமான மலர்கள், புனிதமான குணலட்சணங்கள், கனிகள் வெளிப்படும். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை தளர்ந்து போய் சோர்ந்து போய் நாம் நின்றுட்டோம்னா, சோர்ந்து போகுதல் தூக்கத்தை நோக்கி இழுத்து செல்லும். ஜீவபலியின் வாழ்க்கையில நாம் சோர்ந்து போய் தூங்கிவிட்டால் நம் நிலைமை என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, அதை நாம் கவனித்து வச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை தேவன் நீதிமொழிகள் புத்தகத்துல கொடுக்கிறார். அப்ப இந்த ஜீவபலியின் வாழ்க்கையில நாம் சோர்ந்து போய் தூங்கிட்டார், ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் புனிதமான மண்ணாக காணப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கையாக காணப்படுது, அந்த புனிதமான இருதயத்துல, அந்த புனிதமான வாழ்க்கையில நாம புனிதமான நடவடிக்கைகள், வார்த்தைகள், எண்ணங்கள், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் விதைக்கலன்னா என்ன ஆயிடும்? ஒருவேளை சோர்ந்து போய் உலகத்தை பார்த்து உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இச்சைகள், மாம்சீக பலவீனங்களை கொண்டு நாம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது அது தூக்கத்தை நோக்கி எடுத்து சொல்ற, தூக்கத்தை நோக்கி போயிட்டோம்னா புது சிருஷ்டிகளாக நாம் தூங்குறதுக்காக தேவன் சொல்ல, ஒருவேளை தூக்கத்தை நோக்கி நாம் போயிட்டோம்னா, தூங்கிட்டோம்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக மாறிடும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறிடும் என்பதனுடைய எச்சரிப்பை தேவன் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். 24 அதிகாரம்
30-34 வசனங்களை வாசி கேட்கலாம். 30 வசனம், சோம்பேறின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். 31 வசனம், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. ஒரு சோம்பேறுடைய வயலுடைய நிலையை படிப்படியாக விளக்கிறார். ஒருவேளை புது சிஷ்யாக நாம் அர்ப்பணித்த நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நாம் சோர்ந்து போய் அதில் அஜாக்கிரதையாக செயல்படும் போது நம்முடைய புனிதமான இருதயம், பண்படுத்தப்பட்ட இருதயம், புது சிஷ்யின் சிந்தை, அதுக்குள்ள நம்முடைய இந்த புது சிஷ்யின் வாழ்க்கைக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த மாம்சீகமான குணலட்சணங்கள் படிப்படியாக நாம் அஜாக்கிரதையாக இருக்கும்போது, சோர்ந்து போய் இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது படிப்படியாக எழும்ப ஆரம்பிச்சிடும். சாத்தானுடைய ஆவியினுடைய தூண்டுதலினால தவறான குணலட்சணங்கள் படிப்படியாக வரும்போது முதலாவது ஒரு முள் வரும். அந்த பண்படுத்தப்பட்ட புனிதமான நிலத்துல அந்த நிலத்தை சரியாக தொடர்ந்து பண்படுத்தி கொண்டே இல்லைன்னா நம்ம இருதயத்துக்குள்ள முதலாவது ஒரு முள் வரும். அந்த முள்ளை அஜாக்கிரதையாக நம்ம கடந்து போனோம்னா அடுத்த முள், அடுத்த முள், அடுத்த முள், அது முள்ளுக்காடா மாறிடும். ஒரு முள் இருக்கும்போதே ஓரளவுக்கு ஈஸியா புடுங்கிப்படும். ஆனா பல முள்கள், முள் செடிகள் முளைக்கும் போது மிக கடினம், மிக கடினம். அப்ப அது எந்த நிலைக்கு கொண்டு போகுதுன்னா அடுத்ததாக காஞ்சோரி மூடினது. அப்ப படிப்படியாக மிக மோசமான நிலைமைக்கு போகும்போது, மோசமான குணவச்சில் வெளிப்படும் போது அங்கே கற்சோர் இடிந்து போயிடும். கற்சோர் இடிந்து போது எதை அடையாளப்படுத்துது? நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு நம்ம விட்டு போயிடும். அப்ப கற்சோர் இடிஞ்சு போச்சுன்னா அங்க பல விஷப்பூச்சிகள் தங்குவதற்கான ஏற்ற இடமாக அந்த முள்ளுக்காடு இருக்கு. காஞ்சோரி இருக்கிறதுனால பல விஷப்பூச்சிகள் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா அந்த நிலத்தினுடைய தன்மை எப்படி போயிடும்னா, அங்க இனிமே எதை விதைச்சாலும் எதுவுமே முளைக்காது, எதையும் விதைக்க முடியாது. அதை பயன்படுத்தலாம்னு இருந்தாலும் அது மிகப்பெரிய சிரமம். சோ இந்த நிலைமைக்குள்ள ஒரு புது சிஷ்டி போயிட்டா அந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை உணராமல் 33 வசனத்துல இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயிரம் அடைந்தவனை போலும் வரும். நம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம கிட்ட அந்த மாதிரி குணலட்சணம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக ஒரு புது சிஷியாக நாம் எந்த ஒரு சின்ன முள்ளும் நமக்குள்ள முளைச்சிடாம தொடர்ந்து அதை களையெடுத்துக் கொண்டே இருக்கணும். இல்லைன்னா ஒருவேளை ரொம்ப உலகத்தின் பார்வையில, உலகத்தின் போக்குல ரொம்ப சொகுசா தூங்கணும்னு நினைச்சிட்டோம், தூங்கிட்டே இருந்தோம்னா எப்படி பாதுகாப்பு இருக்காது? ஆவிக்குரிய தரித்திரம் வந்துடும். இந்த ஆவிக்குரிய சோம்பல், இந்த ஆவிக்குரிய தூக்கம், ஆவிக்குரிய தரித்திரத்திற்கும் வறுமைக்கும் நேராக நம்மை கொண்டு போயிருக்கோம். அப்ப தேவன் முதலாவது அந்த தரித்திரமான நிலைமையில இருந்துதான், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தான், கீழான நிலைமையில இருந்தான், அந்த பண்படுத்தப்படாத நிலைமையில தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து ஆதாம் சந்ததியிலிருந்து தூக்கி எடுத்து கர்த்தாவே இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்மை நீதிமானாக்கி அவர் நம்மோட உடன்படிக்கை செய்து தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்திருக்கிறார், அவருடைய தெய்வீக சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புது சிஷ்யாக மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து போக வேண்டும், உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து போக வேண்டும் என்றுதான் தேவன் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார், இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த நிலைமையில இருந்து கொண்டு நாம் ஒருவேளை அஜாக்கிரதையாக சோர்ந்து போய் மாம்சீக பலவீனங்களுக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது அது ஆவிக்குரிய தரித்திரத்தை கொண்டு வந்துடும். அது என்ன ஆவிக்குரிய தரித்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் அந்த நீதிமான்கள் என்ற நிலையை எழுப்போம், படிப்படியாக தேவகம்பி பரிசுத்த ஆவின் வல்லமை நமக்கு கேட்கலாம், அது இழந்து போயிடுவோம், சத்தியத்தின் மீதான ஆர்வம் குறைஞ்சு போயிடும், வாக்கு தத்தங்களின் மீதான விசுவாசம் குறைஞ்சு போயிடும், சகோதர ஐக்கியம் இழந்து போயிடும். இதெல்லாம் யார்கிட்ட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருந்ததோ அவர்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆவிக்குரிய தரித்திரத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, சகோதர ஐக்கியத்தை நாடுவதற்கு ரொம்ப கஷ்டம். சகோதரோட சேர்ந்து சத்தியத்தை கேட்பதற்கு பதிலாக
வீட்டிலே உட்காந்துட்டு சொல்லுசா ஸ்கைப் மூலமா ஜூம் மூலமா கேட்டு எந்த காலத்தில் இருந்துருக்கிறோம். இது சோர்ந்து போய் எந்த வைராக்கியம் இல்லாம வாழக்கூடிய காலம் இல்லை என்பது சகோதர சகோதரிகள். அதனாலதான் சொல்றாரு, தளராதிருந்தால் ஏற்ற காலத்துல. அடுத்து நாம் பார்க்க போறது தளராதிருந்தால் ஏற்ற காலத்துல நாம எங்க நின்றுட்டு இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறியணும். நாம நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோட ஓடிட்டு இருக்கோமா யோசிக்கணும். இல்ல நான் எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன்னா யோசிக்கணும். எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல நான் படுத்துட்டு இருக்கேன்னா யோசிக்கணும். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் நல்ல கை முடிக்கி கொண்டு தூங்கிட்டு இருக்கேன்னா நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பது இந்த புது சிஸ்டின் வாழ்க்கைக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்திருக்கிற தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் தினம் யோசித்துக் கொண்டே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படி நாம சோர்ந்து போகாம தளராம பொறுமையோடு ஓடிக்கொண்டிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். என்ன ஏற்ற காலம், எப்போது ஏற்ற காலம்? பசங்க வாசிக்கலாம் 1 தேசலோனிக்கேர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். மற்றவர்கள் இந்த உலகத்தின் ஜனங்கள், தேவனுடைய சத்தியம் அறியாதவர்கள், அறியாமையில அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அறிந்த நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கிறோம். தெளிந்தவர்களாய் இருக்கிறோம். ஏன்? தேவன் நம்மை 1 வசனம் தேவன் நம்மை கோபாக்கினுக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். தேவன் நம்மை இந்த அளவு வைத்து கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? கோபாக்கினுக்கென்று நியமிக்கிறதுக்காக அல்ல, மாறாக நாம் கர்த்தர் இயேசு மூலமாய் அந்த மாபெரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்மளே இதுக்குள்ள அழைத்து வந்திருக்கிறார் என்பது சகோதர சகோதரிகளே. அப்படியானால் நாம மற்றவர்கள் தூங்குறது போல தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக. ரோமர் 13:11 சொல்றாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாய்க்கு என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். காலத்தை அறிந்தவர்களாய் நாம் எந்த காலத்துல வாழ்ந்துருக்கோம்? இயேசுன்னு 2 வருகையின் காலத்துல அவருடைய பிரசன்னம் முடிஞ்சிச்சு. எபிஃபானியா கடைசி பகுதியில, அடுத்ததாக அப்போகாலிப்சிஸ் நிலையை நோக்கி நாம கடந்து போயிட்டு இருக்கோம். வெகு அப்போகாலிப்சிஸ்க்கு வெகு சமீபத்தில் இருக்கும். அப்ப காலத்தை அறிந்திருக்கிறோம். காலத்தை அறிந்தவர்களானால் நாம தூங்கக்கூடாது. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிட்டு காலத்தை அறிந்தவர்கள் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை காட்டினும் இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 வருகையின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு தம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்து கர்த்தராகிய கிறிஸ்து நாம் ரட்சிப்படைவதற்கு அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்க இந்த காலப்பகுதியில நாம் நம்முடைய ரட்சிப்புக்கென்று வேலை செய்யாமல் அவருடைய இசைந்து வேலை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. அப்போ அந்த மாபெரும் ரட்சிப்புக்கு அதிக சமீபத்தில் இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள்ள இருக்கிறோம். அப்போகாலிப்சிஸ் அவரோட இசைந்து அந்த மாபெரும் ரட்சிப்புள்ள பிரவேசிக்கூடிய காலப்பகுதியில் நம்ம இருக்கின்றோம். 1 பேதுரு 1:13-15 வாசிக்க கேட்கலாம். 13:13 ஆகையால் அன்பான சகோதர சூழலே நாம் காலத்தை அறிந்தவர்களா இருக்கிறோம். நன்றாக தெரியும் சத்தியத்தின் மூலமாக நாம் எந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். அறிந்தவர்களாய் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்து. அப்ப நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய். இதை குறித்த சகோதரர் இந்த வசனத்துக்கான விளக்கத்தை எழுதும்போது ரீஃபரன்ஸ் நம்பர் 3149 காஸ்ட் அசைட் தி அன்நெசசரி வேர்ல்ட்லி கேர்ஸ், ரீடபிள் யுவர் டிலிஜென்ஸ், இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில், ரினியூ யுவர் டிட்டர்மினேஷன். தேவையற்ற உலக கவலை, உலக அத்திரை ஒதுக்கி தள்ளுங்கள். உங்கள் விடாமுயற்சியை ரட்டி பார்க்குங்கள்.
உங்கள் வைராக்கியத்தை அதிகரிங்கள், உங்கள் தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஏன்னா நம்முடைய தலையாய நோக்கம், முக்கிய நோக்கம் நம்பர் 2725 சொல்ற 2725 Our chief object in this present life is to fight a good fight against self and against sin. இப்போ நம்முடைய இந்த தற்கால வாழ்க்கையில, தற்கால ஜீவியத்துல நம்முடைய தலையாய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், நாம் சுயத்துக்கு எதிராகவும் பாவத்திற்கு எதிராகவும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதுதான் தற்கால வாழ்வில் நம்முடைய தலையாய நோக்கமாயிருக்கு. அன்பான சகோதரர், அதுக்காக தான் சொல்ற 14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படியே இனி நடவாம். நடந்துட்டு இருந்தோம், அதே இச்சைகளின் படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா நீங்களும் என்பதை யாரே அடையாளம். ஆதாமுடைய சந்தையிலிருந்து நீதிமன்றா கூப்பிட்டு வந்தார்கள் நம்மள, சகோதரரே நன்மை செய்வதே சோர்ந்து போகாமல் சொன்னாங்க. அந்த சகோதரர் நாம தான். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருந்தது. அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் எல்லாம் பரிசுத்தத்துல தொடர்ந்து முன்னேறி அந்த மகிமையில அடைய வேண்டும் என்றுலாம் அவர் நம்மை ஆதாமிய சந்தையிலிருந்து தூக்கி எடுத்து இப்போது நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் ஆகுவதற்காக அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை போல அவருடைய தன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அவர் விருப்பப்படுறார். அதனால்தான் சொன்னாரு, தலைப்பு நம்முடைய தலைப்பு பாடத்தின் தலைப்பு, சகோதரரே நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாது என்பது தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்த்தா அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டத்துல ஒரு ஜீவனையே பலியாக கொடுக்கிறது. அதுதான் அவருக்கு ஒரே பிரணக்குமாரன், அவரே அந்த ஜீவனை பலியாக கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே பலியாக அந்த ஜீவ பலியின் வாழ்க்கை வாழ்ந்த ஜீவனை பலியாகும். தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தராக இயேசு உடன் சுதந்திரங்களாக நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கணும். நீங்களும் உங்களுடைய ஜீவனை பலியாக கொடுத்து ஜீவ பலியின் வாழ்க்கை வாழும், இதுதான் நீங்க செய்கிற நன்மை. ஏன்னா இந்த ஜீவ பலியின் வாழ்க்கையை நாம சரியாக வாழ்ந்து முடித்தால் நாம இன்னைக்கு பார்க்கிற சேரிட்டபிள் ஒர்க்ஸ் மாதிரி செய்யறதுக்காக தேவன் கூப்பிடல. அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், அவர் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை கிடைக்கும். ஏனென்றால் நாம் இந்த ஜீவபலியின் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து முடித்தால் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இப்ப நாம் உபயோகத்தை உதவி செய்வது என்பது ஒரு தற்காலிகமான உதவியா இருக்கும், அது ஒரு நன்மையா இருக்கும். ஆனா சரியான ஒரு ஜீவபலியின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்தால், தேவன் எதிர்பார்க்கிற பலியை நாம சீக்கிரம் செய்து முடித்துட்டா, அதன் மூலமாக நிரந்தரமான நன்மை, நிரந்தரமான ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரும். அன்பான சகோதரர், அப்போ விஜயபலியின் வாழ்க்கை வாழ்வதிலே சோர்ந்து போகாதீர்கள், கலந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அந்த ஏற்ற காலம் இப்போது மிக சமீபமாயிடுச்சு. கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த காலத்தில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கோம். அதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இந்த ஜீவபலியின் வாழ்க்கை வாழ்வதிலே நாம் வைராக்கியத்தோடு செயல்பட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராமே. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் கமிட்டியில் இருக்கிற சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.